Alleluia, 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 Alleluia. மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்லால் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மன்னாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வசனங்கள் 22-36 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடமிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைமேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர்கள் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்து ஒரு இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்தனர். அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அப்போது அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு ஒரு மாபெரும் புதுமையை நிகழ்த்தியதை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். இந்த மாபெரும் புதுமையை இயேசு நிகழ்த்திய இந்த நிகழ்வை தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய பார்வையில், உங்களுடைய அனுபவத்தில், உங்களுடைய விவிலிய வாசிப்பு பயணத்தில் இயேசு ஆற்றிய மிக பெரிய புதுமை எதுவென்று கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள் என்று நான் உங்களை கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். இதே கேள்வியை நான் ஒரு முறை பங்கிலே திருப்பலியின் போது கேட்டேன். இயேசு செய்த பெரிய வல்ல செயல் அல்லது புதுமை எதுவென்று கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள் என்று மக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் பல பதில்களை சொன்னார்கள். ஒருவர் அப்பத்தையும் மீனையும் பெருக்கி கொடுத்ததை சொன்னார்கள். மற்றொருவர்கள் இறந்து போன சிறுமியை உயிர்த்தல செய்தது. இன்னும் ஒருவர் லாசரை உயிர்த்தல செய்தது. இன்னும் ஒருவர் கன்னிமரியாளினுடைய பரிந்துரையின்படி கானாவூரிலே திராட்சை ரசத்தை பெருகச் செய்தது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக இயேசுவினுடைய புதுமைகளை அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். இப்பொழுது உங்கள் மனதிலும் நான் பட்டியலிட்ட காரியங்கள் கூட இயேசு செய்த மாபெரும் புதுமை என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் இயேசு கடல் மீது நடந்ததையும் பேதுரு நடக்கின்ற பொழுது அவரையும் நடக்க செய்ததையும் கூட நாம் ஒரு பெரிய புதுமையாக வல்ல செயலாக நினைக்கலாம் அன்புக்குரியவர்களே. ஆனால் உண்மையிலேயே இயேசுவினுடைய மாபெரும் புதுமையாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த கடல் மீது நடந்ததோ அல்லது பசியுற்றிருந்த அந்த மக்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பெருக்கி கொடுத்ததோ, கானாவூரிலே ரசம் தீர்ந்து போனதும் தண்ணீரை ரசமாக மாற்றியதோ, அல்லது தன்னுடைய எச்சிலால் மண் பிசைந்து குருடர்களை நலமாக்கியதோ, அல்லது செவிடர்களை கேட்க செய்ததோ, ஊமைகளை பேச செய்ததோ, முடமானவர்களை நடமாட செய்ததோ, தொழுநோயாளர்களை குணமாக்கியதோ, பெரும்போக்குடைய பெண்ணின் நோயை குணப்படுத்தியதோ என்று நான் நினைக்கலாம், நீங்களும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த புதுமைகளையெல்லாம் இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்து மற்ற ரவிக்களும் செய்திருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். விவிலிய அறிஞர்கள் இயேசுவினுடைய வல்ல செயல்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகின்ற பொழுது, இயேசு மட்டும்தான் இதுபோன்ற வல்ல செயல்களை செய்தாரா, இல்லை மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு காலத்தில் வாழ்ந்த பிற சமயம் சார்ந்த மனிதர்களும் இது போன்ற காரியங்களை இவ்வளவு முழுமையாக இல்லை என்றாலும் கூட ஓரளவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் யாரும் செய்யாத ஒரு புதுமையை இயேசு என்ன செய்தார் என்று நாம் தியானிக்கின்ற பொழுது, யோசிக்கின்ற பொழுது நம் மனதில் வரவேண்டிய ஒரு பதில் எதுவாக இருக்க வேண்டுமென்றால், தன்னுடைய 12 சீடர்களை அழைத்து அவர்களை 3 ஆண்டுகளில் பயிற்சி கொடுத்து 2000 ஆண்டுகளாக அந்த இயேசுவை பற்றி நீங்களும் நானும் பேசுவதற்கும், அந்த இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்வதற்கும், அவர்தான் எங்களை மீட்டெடுக்க வந்த மீட்பர் என்பதற்காகவும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே, இந்த நம்பிக்கையை நம் மனதிலே விதைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக கலிலேய பகுதியிலே கடலோரம் மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்களையும், சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்தவரையும், திருடர்களாக இருந்தவர்களையும் அழைத்தாரே கடவுள். அந்த அழைப்பு அந்த சமூகத்திலே இவர்கள் ஒன்றுக்கு மேல் ஆயுக்கில்லை என்று நினைக்கப்படக்கூடிய நபர்களை அழைத்து தன்னுடைய வல்லமை மிக்க சீடர்களாக, இதோ இந்த 2000 ஆண்டுகள் திருச்சபை இவ்வளவு வளர்ச்சி பெற்று ஆள்போல் வளர்ந்து விழுதுகளை பரப்பி கொண்டிருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, இதுதான் இயேசு செய்த மாபெரும் புதுமை. இயேசு காலத்தில் இயேசுவை போல் மற்றவர்கள் செய்திருந்தாலும் கூட அவர்கள் பெயரை இத்தனை ஆண்டுகள் வரலாறு நினைவில் வைத்திருக்கவில்லை. இவ்வளவு தூரம் ஒரு பெரிய சமயம் அவர்கள் பெயரில் கட்டி எழுப்பப்படவில்லை. அந்த கட்டி எழுப்பப்பட்ட சமயமும் இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு தூரம் ஒரு அசுர வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, அதுதான் இயேசு செய்த மாபெரும் புதுமை. இப்படி இயேசு தம் சீடர்களை அழைத்ததுதான் மாபெரும் புதுமை என்கின்ற கணக்கை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், நீங்களும் நானும் அந்த புதுமையினுடைய நீட்சிகள். நாம் வேண்டுமானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நேரடியாக பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்தது போல் நம்மை நேரடியாக அழைக்கவில்லை, ஆனால் திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக நம்மையெல்லாம் அந்த சீடர்கள் குழாமில அந்த இயேசுவினுடைய உடலின் உறுப்புகளாக, நம்முடைய உடல் உறுப்புகளின் தலையாக இயேசு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், அன்புக்குரியவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையே ஒரு மாபெரும் வல்ல செயல் என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். புதுமை என்றால் என்ன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. நாம் எதிர்பார்க்காதது, நம்மால் எதை சாதிக்க முடியாததோ, அல்லது அறிவியலினால் பதில் சொல்ல முடியாத ஒரு காரியம். உதாரணத்திற்கு, இன்று புனிதர்களை எல்லாம் புனித நிலையை உயர்த்துகிறார்கள். ஒரு சாதாரணமாக வாழ்ந்து ஒரு தூய்மையான வாழ்வு வாழ்ந்து இறைப்பதம் அடைந்த அவர்களுடைய வாழ்க்கையை புனிதர்களாக உயர்த்துவதற்கான அந்த ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற நிகழ்வு நடக்கின்ற பொழுது அவர்கள் பெயரிலே வல்ல செயல்கள் புதுமைகள் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது. அப்படி அந்த தேவை இருக்கின்ற பொழுது அதை வைத்து அவர்கள் பெயரில் புதுமை நடந்தாலொழிய அவர்கள் புனிதர்களாக அங்கீகரிக்கப்படுவதில்லை நம் திருச்சபையினால். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது, உதாரணமாக ஒருவருக்கு ஒரு புற்றுநோய் கட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அந்த புற்றுநோய் கட்டி கண்டிப்பாக மருத்துவத்தினால் குணமடைந்திருக்கக்கூடாது. அது அறிவியலினால் எப்படி அது காணாமல் போனது அல்லது குணமானது என்று நிரூபிப்பதற்கு கடினமானதாக இருக்க வேண்டும். எனவே அறிவியல் வாயடைத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அது புதுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அறிவியலினாலே விளக்க முடியாத அல்லது விளங்க முடியாத அல்லது நிரூபிக்க முடியாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் அதை புதுமை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஒரு பார்வையை நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வைத்திருந்தோமே என்றால் நிச்சயமாக இயேசு கடவுள் நம் வாழ்விலே செய்து கொண்டிருக்கின்ற புதுமைகள் மிகவும் சொற்பமாக இருக்கும். அன்புக்குரியவர்கள், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது கடவுள் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார், நீங்களும் நானும் காற்றை உள்வாங்கி வெளிவிடுகின்ற அளவிற்கு இருக்கிறோமே என்றால் இதை ஏன் நாம் ஒரு புதுமையாக நினைக்கக்கூடாது? நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கையிலே உறங்கி காலை எழுகிறோம் என்றால் இதை ஏன் ஒரு புதுமையாக நாம் பார்க்கக்கூடாது? ஒவ்வொரு நாளும் நாம் சாலையிலே பயணித்து விட்டு பத்திரமாக இல்லம் திரும்புகிறோம் என்றால் இதை ஏன் நாம் ஒரு புதுமையாக நினைக்கக்கூடாது? புதுமைகள் என்பது நிகழ்வதில் அல்ல, நீங்களும் நானும் நினைப்பதில் தான் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாணவனை அழைத்து ஒரு குவளை நிறையா, ஒரு குவளையிலே பாதி நீரும் மற்றொரு குவளையிலே இன்னும் குறைவான நீரும் இருக்கிறது. ஒரு மாணவரை அழைத்து ஆசிரியர் கேட்கிறார், இதில் எவ்வளவு நீர் இருக்கிறது என்று கேட்கிறார். மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது என்கிறான் ஒரு மாணவன். மற்றொரு மாணவனை அழைத்து ஆசிரியர் கேட்கிறார், அவர் சொல்கிறார் அரை குவளை நிறைவாக இருக்கிறது என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களை, இவ்வளவுதான் வாழ்க்கை. நான் பார்க்கின்ற பார்வை குறைவாக குறைவுபட்டு நான் பார்த்தேனே என்றால் புதுமைகள் என் கண்களுக்கும் என் வாழ்க்கைக்கும் என் அனுபவத்திற்கும் நிச்சயமாக புலப்படாது. மாறாக அந்த புதுமை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நினைவும் நினைப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருந்தால் நிச்சயமாக கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களும் புதுமையானது தான். இதோ இந்த கொரோனா தொற்று உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்களும் நானும் இன்னும் அந்த தொற்று வியாதிக்கு உட்படவில்லை என்றால் இதையே நாம் ஒரு புதுமையாக நினைக்கக்கூடாது. அந்த வியாதியிலே விழுந்து அதிலிருந்து நாம் எழுந்து வந்தால் மட்டும்தான் புதுமையா? இல்லை அன்புக்குரியவர்களே, இன்னால் மட்டும் தொட்டுவிடும் தூரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தொற்று நோய் உங்களையும் என்னையும் இன்னும் தொடாமல் இருக்கிறதே, இதையே நாம் ஒரு புதுமையாக இறைவன் செய்கின்ற வல்ல செயலாக நாம் நினைக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களை விட நாம் புண்ணியம் செய்தவர்களா? இல்லை அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய இரக்கப்பெருக்கத்தினால் கடவுள் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் கருணையினால் இரக்கத்தினால் நீங்களும் நானும் இன்னும் இந்த நோய் தொற்றிலிருந்து பிழைத்து கொண்டிருக்கிறோம். முகக்கவசம் அணிந்து கொள்வதனாலோ கையிலே சானிடைசர் போடுவதனாலோ நாம் தினமும் கைகளை கழுவிக்கொள்வதனாலோ பிறரை தொடாமல் இருப்பதனாலோ மட்டுமல்ல, கடவுள் நம்மை தொட்டு கொண்டிருப்பதால் அவருடைய ஆவி நம்மை நிறைத்து கொண்டிருப்பதால் நாம் ஒவ்வொரு நாளும் பிழைத்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு வல்ல செயல் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். இன்று நாம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம்? ஒரு பணக்காரர் ஒரு அழகான நாய் வளர்த்து கொண்டிருந்தாரா? அந்த நாய் மிகவும் அழகான காரியங்களை எல்லாம் செய்யுமா? அவர் ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாயை நீரிலே நடக்க வைத்தாரா? அந்த நாயை தன்னன் இல்லத்தில் இருக்கின்ற நீச்சல் குளத்திலே மூழ்காமல் அந்த நீரின் மீது நடந்து வருகின்ற அளவிற்கு பழகிவிடுகின்றது அந்த நாய். அந்த பணக்காரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி, தன்னுடைய நாய் நீரிலே நடக்கிறதே என்று. பக்கத்து வீட்டுக்காரர் எதை பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற ஒரு நபர். அந்த நபரை அழைத்து தன்னுடைய நாய் செய்கின்ற இந்த ஒரு வித்தியாசமான அற்புதமான காரியத்தை பார்த்து அவன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அழைத்து வந்து இதோ என் நாய் செய்வதை பார் என்று கூட்டி காண்பித்தாராம். அந்த நாய் அழகாக அந்த நீச்சல் குளத்திலே நடந்து ஒரு கரையிலிருந்து மறுகரையை வந்து அடைகிறது. இதை பார்த்து விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பாராட்டுவான் என்று பணக்காரன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு வந்து விழுந்தது இடியான ஒரு வார்த்தை. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானாம், உங்கள் நாய்க்கு தண்ணீரிலே நீச்சல் அடிக்க தெரியாதா என்று கேட்டானாம். அன்புக்குரியவர்களே, நாய்கள் தண்ணீரிலே நீச்சல் அடிப்பது இயல்பான காரியம். எது வித்தியாசமானது, எது அற்புதமானது? தண்ணீரிலே நடந்து செல்வது. ஆக ஒரு புதுமையாக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம், அதை பாராட்டுகின்ற ஒரு மனம், அதை அங்கீகரிக்கின்ற ஒரு மனம் நமக்கு இல்லை என்றால் கடவுள் எவ்வளவு புதுமைகளையும் அற்புதங்களையும் நம் வாழ்வில் செய்தாலும் அதனால் ஒரு பயனும் கிடைக்காது. அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அனானியாவும் எரேமியாவும் உரையாடிக் கொள்கிறார்கள் இறை வார்த்தையை பற்றி. அனானியா கடவுள் உரைக்காத காரியத்தை உரைக்கிறார், கடவுள் உரைத்ததாக பொய் உரைக்கிறார். ஆனால் எரேமியா கடவுள் சொல்வதையெல்லாம் செய்கிறார். நீ அந்த மக்கள் முன்னிலையில் சென்று கழுத்திலே நுகத்தை அணிந்து கொண்டு நில் என்று சொன்னால் நில்கிறார். கடவுள் ஒரு பெண்ணை மணந்து கொள் என்று சொன்னால் மணந்து கொள்கிறார். அவளை விட்டுவிடு என்று சொன்னால் விட்டுவிடுகிறார். கடவுளினுடைய வார்த்தையை எரேமியா தன் வார்த்தையினால் அல்ல அன்புக்குரியவர்களே, தன் வாழ்க்கையையே கடவுளினுடைய அடையாளமாக அவர் மாற்றிக்கொள்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் இயேசுவினுடைய அடையாளமாக, இயேசுவினுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு ஒரு பிரதிபலிக்கின்ற கண்ணாடி பெட்டகமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒருபோதும் கண்ணாடி பொய் சொல்லாது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி காட்டும். இறைவார்த்தையும் அப்படித்தான். நாம் இறைவார்த்தையை முழுவதுமாக உள்வாங்கி அதை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது அதை பிறருக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமையும். அப்படி இல்லை என்றால் நாம் வெற்றுடம்பு நபர்களாகத்தான் தென்படுவோம். இதோ அந்த அனானியா இறைவாக்கினர் கடவுளுக்கு எதிரான, கடவுள் உரைக்காத வார்த்தைகளை உரைக்கிறார், அதனால் மரணமடைகிறார். எரேமியா கடவுளுக்கு உண்மையுள்ளவராக, கடவுள் கூறிய வார்த்தையை மட்டும் மக்களுக்கு எடுத்துரைப்பவராக வாழ்கிறார். இன்று வரை நம்மிடையே இறைவார்த்தையினால் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் எப்படி இருக்கிறது? கடவுள் அன்பாயிருக்கிறார், கடவுள் அன்பு செய்ய சொல்கிறார், கடவுள் அன்புக்காக உயிர் துறந்தார் என்றெல்லாம் பேசிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளினுடைய வார்த்தை இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வும் அனானியா இறைவாக்கினரை போன்ற ஒரு வாழ்வாக அமைந்துவிடும். ஒரு ஏமாற்றுகின்ற, ஒரு போலியான, ஒரு பகட்டான இறைவாக்கினராக நாம் மாறிவிடுவோம். எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே துன்பம் இல்லாமல் இல்லை, எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லாமல் இல்லை, எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே கசப்பு இல்லாமல் இல்லை. ஆனால் இவை அத்தனைக்கு மத்தியிலும் கடவுளுக்கு எரேமியா உண்மையுள்ளவராக இருந்தார். கடவுள் எரேமியாவை தன்னுடைய அடையாளமாக பயன்படுத்தினார். எனவே கடவுள் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். எரேமியா இறைவாக்கினர் கடவுளிடம் சென்று புலம்பியாத காரியங்கள் இல்லை அன்புக்குரியவர்களே. இருந்த பொழுதும் அவர் மீது அவர் வைத்திருந்த அன்பை எதுவும் அசைக்க முடியவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்தோம் இயேசு கடல் மீது நடந்த அந்த பகுதி. இதை வாசிக்கின்ற பொழுது இயேசு கடல் மீது நடந்தார் என்பதல்ல அற்புதம் அன்புக்குரியவர்களே, அது அல்ல. இயேசு கடல் மீது நடப்பது எப்படி ஒரு இறைமகனுக்கு? இது வெறும் சாதாரணமாக காரியமாக இருக்கலாம், மனிதர்களாகிய நமக்குத்தான் அது ஒரு அசாதாரணமான காரியமாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் வழியாக மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு சொல்ல வருகின்ற பாடம் என்ன? மத்தேயு நற்செய்தியாளர் முழுக்க முழுக்க யூத கிறிஸ்தவர்களுக்காக தன்னுடைய முழு நற்செய்தியும் எழுதுகிறார். அவருடைய ஒரே நோக்கம், இலக்கு எதுவாக இருக்கிறது? இயேசு யூதர்கள் எதிர்பார்த்த ஒரு இறைமகன், மெசியா என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். கடவுள் இந்த இறைமகனான இயேசு கிறிஸ்து இந்த கடல் மீது நடக்கிறார் என்றால் எதை குறித்து காட்டுகிறது? செங்கடலை மோயிசன் எப்படி பிளந்து நடந்தாரோ, கடல் வழியாக நடந்தாரோ, தன் மக்களை நடைவிக்க செய்தாரோ, அதே மோயிசனாக, ஒரு புதிய மோயிசனாக இயேசு நமக்கு இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடல் மீது நடப்பது மட்டுமல்ல, தன்னை நம்பி வருபவரை கடவுளால் அப்படியே செய்ய முடியும் என்கின்ற ஒரு விசுவாச கீற்றையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். பேதுருவும் ஆசைப்படுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் அச்சத்திலே இருக்கின்ற பொழுது கடவுளே அவன் முன் வந்தாலும் கடவுளும் அவனுக்கு பேயாகத்தான் தெரிவார் என்பது இன்றைய நற்செய்தி விளக்குகின்ற நமக்கு பாடமாக இருக்கிறது. இன்று கொரோனாவினால் இறந்தவருடைய பட்டியலையும் அந்த இறப்பிற்கான காரணத்தையும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தினோம் என்றால், நோய் கிருமியினால் இறந்தவர்களை விட நோய் வந்துவிட்டதே என்ற அச்சத்திலும் கவலையிலும் இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை தான் அன்புக்குரியவர்களே அதிகமாக இருக்கின்றது. இன்று ஊரிலே பாம்பு கடித்து இறந்தவர்களை விட பாம்பு கடித்து விட்டதே நான் இறந்து விடுவேன் என்கின்ற அச்சத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கைத்தான் அதிகமாக இருக்கின்றது. எனவே கடவுளே நம் கூட இருந்தாலும் அச்சம் நம்மோடு இருக்குமே என்றால் அது கடவுளை கூட நமக்கு பேயாக காட்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அச்சம் இருக்கின்ற இடத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்க முடியாது, கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் அச்சம் இருக்காது, அவ்வளவுதான். எனக்கு என் தந்தை பாதுகாப்பாக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் என்றால் நான் எதை கண்டு அஞ்ச வேண்டும்? என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்று பிள்ளைகள் தைரியமாக இருப்பதில்லையா? ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி போட்டு அந்த தந்தை பிடிக்கின்ற பொழுது ஏன் குழந்தை சிரித்து கொண்டிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தைக்கு தெரியும் தன் தந்தை தன்னை பிடித்து விடுவார். அந்த நம்பிக்கை அதன் அச்சத்தை போக்குகின்றது. இதோ யாரோ ஒருவர் தூக்கி போட்டால் குழந்தை சிரிக்கும் அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக கிடையாது. ஒரு சின்னம் சிறு குழந்தை தன் தந்தையின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையை வளர்ந்த நீங்களும் நானும், விவிலியத்திலே எவ்வளவோ புதுமைகளை வாசித்து தியானித்த நீங்களும் நானும் ஏன் அந்த நம்பிக்கையை கடவுள் மீது கொள்ள முடியவில்லை? காரணம், அச்சம் நம்மை அடக்கி கொண்டிருக்கிறது. அச்சத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் உருகுலைந்து கொண்டிருக்கிறோம். அச்சம் நம்மை ஒவ்வொரு நாளும் சுரட்டி எடுத்து கொண்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கை நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. இந்த கடவுளினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ இந்த சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசு செய்த அத்தனை புதுமைகளையும் வாசித்தவர்கள் அல்ல, தங்கள் கண்களால் கண்டு, காதுகளால் கேட்டு, உணர்வுகளால் உணர்ந்தவர்கள். ஆனால் அவர்களே இயேசு கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது, என் போதகர் வருகிறார், என்னுடைய மீட்பர் வருகிறார் என்று நம்பிக்கை கொள்ளாமல் பேய் பேய் என்று கத்தினார்கள் என்று விவிலியம் கூறுகிறது. ஆனால் பேதுருனுடைய நம்பிக்கையை பாருங்கள். ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் நடந்து வர எனக்கு ஆணையிடும் என்கிறார். கடவுள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு இடத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்து, இந்த கடவுளினுடைய கரம் எனக்கு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் நடைபோட்டோம் என்றால், கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த பேதுரு அதே நம்பிக்கையில் நடந்திருந்தால் நிச்சயமாக இயேசுவை அடைந்திருப்பார். ஆனால் நடக்கின்ற பொழுது எங்கே மூழ்கி விடுவோமோ என்கின்ற அச்சம் வருகிறது. அந்த அச்சம் அவரை அமிழ்த்துகிறது. இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே, இந்த வாழ்க்கை என்கின்ற கடலிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் மூழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் நீர்த்து போய்விட்டோம். இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாம் குறைத்து கொண்டு விட்டோம். இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் நம்முடைய மனதிலே பிளவு வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். நடப்பது கடலாக இருந்தாலும், நடப்பது தரையாக இருந்தாலும், நடப்பது காற்றாக இருந்தாலும், நான் இயேசுவோடு இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை இருக்குமே என்றால் ஒன்றும் நம்மை ஒன்றும் செய்து விடாது என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. பேதுரு அஞ்சினார், கலங்கினார், ஆனால் இறந்து போகவில்லை. நீரிலே மூழ்கினார், ஆனால் மூழ்கி மரணமடைந்து விடவில்லை. காரணம், ஆண்டவரே நான் மூழ்குகிறேனே என்று ஆண்டவரை தேடினார், வாழ்வை பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் நம்பிக்கையிலே தளர்வு ஏற்பட்டாலும் கூட, அன்புக்குரியவர்களே, மீண்டும் கடவுள் என்னோடு இருப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே துணிவு கொள்ளுகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையிலே ஊட்டம் பெறுகின்ற பொழுது, அந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது, நிச்சயமாக கரம் நீட்டி காத்து கொண்டிருக்கின்ற இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடாமல் தூக்கி விடுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் ஒரு நம்பிக்கை ஆண்டை திருத்தந்தை 16 பெனடிக்ட் திருத்தந்தையாக இருந்த பொழுது நாம் கொண்டாடினோம். நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம் என்று நினைக்கிறோம். அந்த நம்பிக்கை ஆண்டை கொண்டாடிய பொழுது கூட, அந்த நம்பிக்கை ஆண்டு தொடர்பான புகைப்படங்கள் வந்த பொழுதெல்லாம், இந்த பேதுரு மூழ்குவதையும் இயேசு கரம் கொண்டு தூக்குகின்ற இந்த நற்செய்தி பகுதியைத்தான் மையப்படுத்தி அதிகமான புகைப்படங்கள் வந்த அன்புக்குரியவர்களை. எனவே ஒரு நம்பிக்கை ஆண்டையே கொண்டாடுவதற்கு இந்த நற்செய்தி பகுதி அடிப்படையாக அமைகிறது என்றால், நம்பிக்கையே வாழ்வாகுவதற்கும் இதோ இந்த நற்செய்தி பகுதி நமக்கு துணையாக இருக்கின்றது. எனவே நீங்கள் கடந்து வந்த பாதை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பாதை, இன்னும் நீங்கள் நடக்க இருக்கின்ற பாதை, அது நீராக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், ஐபூதங்களில் எதுவாக இருந்தாலும், இயேசு என்னோடு இருந்தார் என்றால், இயேசு என்னோடு நடந்தார் என்றால், இயேசு எனக்கு கரம் கொடுத்தார் என்றால், என்னை எதுவும் ஒன்றும் செய்து முடியாது. ஏதோ ஒரு ஆய்வகத்தில் நம் இரத்த மாதிரியை சோதித்து விட்டு நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொன்னவுடன் அச்சத்திலே குறுகி பயந்து விரைத்து போய் விடுகிறோமே. கவலைப்படாமல், வந்தால் என்ன, இருந்தால் என்ன, இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் எதுவும் நம்மை மூழ்கடிக்கவும் முடியாது, நம்மை ஒழித்து கட்டவும் முடியாது என்கின்ற நம்பிக்கை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியும் கல்வாரியிலே கரம் விரித்து உயிர் கொடுத்த இயேசுவினுடைய நம்பிக்கை பாடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று அந்த கல்வாரியிலே தன் நம்பிக்கை தளர்ந்து போனதை போன்று இயேசு ஒரு நிமிடம் பேசினாலும் கூட, அடுத்த வினாடியே அந்த நம்பிக்கை உயிர் பெற்றெழுகிறது. அதுதான் இயேசு உயிர்த்த நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று அந்த தந்தையினுடைய கரத்தை பற்றி கொள்ளுகிறாரே, அதுதான் இயேசு உயிர்த்த தருணம். இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தார் என்பது ஒருபுறம் இருந்தாலும், அந்த மூன்றாம் நாள் உயிர்த்தலின் முதல் கட்டம் நிகழ்ந்தது, தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கை புதுப்பித்தல். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடன் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், நோய் இருக்கலாம், சங்கடம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், எது இருந்தாலும் இயேசு இருக்கிறார் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை போதும். அந்த ஒரு செய்தி போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்களும் நானும் கடலாக இருந்தாலும், கட்டாந்தரையாக இருந்தாலும், நாம் நடக்கின்ற பாதை எதுவாக இருந்தாலும், பயணம் இயேசுவோடு இருந்தால் நாம் நிச்சயமாக ஒருபோதும் வீழ்ந்து விடமாட்டோம், அமிழ்ந்து விடமாட்டோம், அழிந்து விடமாட்டோம் என்பது மட்டும் திண்ணம். எனவே அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஊற்றெடுக்க, இன்னும் இந்த இயேசுவிலே நாம் வளர்ந்தெடுக்க தேவையான அருள் வரங்களை தொடர்ந்து இப்பழியில் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
தீனம் தீனம் எந்தன் வாழ்வீனில் உந்தன் அருளை பொழியவா. உன் கரத்தினாள் என் இதயத்தை வெண்பனியாய் மாற்றவா. தீனம் தீனம் எந்தன் வாழ்வீனில் உந்தன் அருளை பொழி.
அன்புமிக்க சகோ